நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொர்வ சமாதி அடைந்த நேர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வந்த கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. நேற்று ஒரு கேள்வியும் இன்று ஒரு அன்பரிடமிருந்து இரண்டு கேள்வியும் வந்திருக்கின்றன. அவற்றுக்கு பதில் காண்போம். முதலாவது கேள்வி, நேற்று வந்த கேள்வி. ஐயா, எனக்கு ஒரு சிறிய விளக்கம் தேவை. சத்குரு கிரியா பாபாஜியின் தெய்வீய குரலில் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருந்த ஒரு வசனத்திற்கு மேலதிக விளக்கத்தை நாடுகின்றேன். முடிந்தால் அதை தாருங்கள் என்று அந்த சாதகர் அந்த கேள்வியை தொடுத்திருக்கின்றார். நேற்று அந்த கேள்வி என்னவென்றால், பாபாஜியின் தெய்வீய குரலில் பாபாஜி கொடுத்திருக்கின்றார் ஒரு இடத்தில் ஒரு உடையம் சாதகர்களுக்கு, நீங்கள் உங்களுடைய சாதனையை நன்றாக செய்யுங்கள், உங்களுடைய சுமைகளை இறக்கி என்னிடம் வையுங்கள், நான் அதை பார்க்கின்றேன், நீங்கள் சாதனையை நன்றாக செய்யுங்கள் என்று கூறியிருக்கின்றார். அதில் எனக்கு விளங்கிய விளக்கம் என்னவென்றால், சாதனை என்பதை பற்றித்தான் இவர் சொல்லியிருக்கின்றார். சாதனை என்று நான் நினைக்கின்றேன், தான் நினைக்கின்றேன் இந்த ஐந்துரலுக்கு செய்யும் பயிற்சிகள், அதைத்தான் பாபாஜி சொல்கின்றார். அதைவிட மேலும் சிந்திக்கின்றேன், அன்பு தொண்டு பக்தி சரணாகதி என்ற தங்க விதிகளிலும் இருக்கச் சொல்கின்றார். அதுவும் அந்த சாதனைக்குள் வருமா? இந்த சாதனை என்று அவர் ஒரு சொல்லி சொன்னதற்குள் என்ன அடக்கம் என்று இந்த அன்பரின் கேள்வி. இதை வைத்து நாங்கள் சிலவற்றை சாதகர்கள் ஆகிய நாங்கள் கிரியா சாதகர்கள் என்று பார்ப்போம். முதலாவது சாதனை. சாதனை என்ற சொல்லு ஒரு பெரிய சொல்லு. பெரிய சொல்லென்றால் பல இடங்களில் பல அர்த்தங்களை நாங்கள் அதுக்கு எடுத்துக்கொள்ளலாம், எங்களுடைய ஆன்ம நிலையை பொறுத்தது. தவம் என்ற சொல்லும் அதே போல்தான். தவம் என்ற சொல்லுக்கும் ஒவ்வொரு ஆன்ம பக்குவ நிலையிலும் ஒவ்வொரு கருத்துண்டு. அதே போல் நாங்கள் இப்போ சாதனையை மாத்திரம் பார்த்து விடுவோம். இந்த அன்பரின் கேள்வியை, வாய்ஸ் ஆஃப் பாபாஜியிலிருந்து, பாபாஜியிடம் இருந்து வந்த சாதனையை, இந்த அடியேனுக்கு பட்டதை மாத்திரம் இங்கு சொல்கின்றேன். சத்குருவின் நிலையிலிருந்து அதற்கு பதில் சொல்ல ஒருவராலும் முடியாது. நாங்கள் எங்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்றபடி அதற்குரிய விளக்கத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த சாதகர் என்னுடைய கருத்தை கேட்டபடியால் அந்த கூற்றுக்கு என்னுடைய கருத்து என்னவாக இருக்கும் என்பதை இங்கு சொல்கின்றேன். சாதனை முதலாவது, கிரியா யோகத்தில் மூன்று வகையான சாதனைகள் உண்டு. சாதனை என்ற சொல்லை பார்த்து விடுவோம். முதலாவதாக அது நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யும் 30 நிமிட பயிற்சியாக இருக்கலாம் இந்த 5 உடலுக்கு இந்த அன்பர் சொன்னபடி, அல்லது 2 மணி நேர பயிற்சியாக இருக்கலாம், அல்லது யோகியார் அவர்கள் உயர்நிலை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த 8 மணி நேர பயிற்சியாக இருக்கலாம் ஒரு நாளில். இவை எல்லா பயிற்சிகளையும் சாதனை என்று யோகி ராமையா அவர்கள் வரையறுத்திருக்கின்றார்கள். எங்களுடைய குரு 30 நிமிட பயிற்சியை வரையறுத்திருக்கின்றார். எனக்கு அதை விட 2 மணி நேர பயிற்சியையும் என்னுடைய குரு சொல்லி தந்திருக்கின்றார். அதேபோல் யோகி ராமையா அவர்கள் 8 மணி நேர பயிற்சியையும் சேர்த்து சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் உயர் சாதகர்களுக்கு. இவற்றை நாங்கள் சாதனை என்று சொல்வோம். அப்போது பாபாஜி சொல்லும் கூற்றை இங்கு எடுத்து பார்த்தால், எல்லா சாதகர்களும் நீங்கள் சாதனை செய்யுங்கள், உங்களுடைய சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு செய்யுங்கள் என்று சொன்ன கூற்று, இதை நாங்கள் உலகியலில் பார்க்கலாம், ஆன்மீகத்திலும் பார்க்கலாம். உலகியலில் பார்த்தால் அது முழுக்க முழுக்க பிழை. அதுக்கு காரணம் என்னென்றால், உங்களுடைய சுமைகளை இறக்கி வையுங்கள் என்றவுடன் எங்களுக்கு இருக்கும் 10,000 ரூபாய் கடன், எங்களுக்கு இந்த குடும்பத்தில் இருக்க விருப்பமில்லை, எங்களுக்கு இருக்கும் எல்லா மனச்சுமைகளையும் இறக்கி பாபாஜியிடம் வைத்துவிட்டால் அவர் அவற்றையெல்லாம் தீர்த்து விடுவார். நான் சாதனை செய்கின்றேன், அவருடைய சாதனையை மூன்றும் அவர் கடனெல்லாம் அடைத்த பின் மூன்றும் சாதனை செய்யாமல் இருப்பேன் என்று மனக்கணக்கு போட்டு அது அந்த விடயத்தில் இயங்கக்கூடாது. இங்கு சாதனை என்று சொல்லப்படுவது முக்கரணங்களாலும் செய்யப்படும் சாதனை, உண்மையான சாதனை. அதான் முதல் வரவிலக்கணம் என்று அடியேன் நினைக்கின்றேன். ஆகவே தான் அந்த நிலையில் இருந்து கொண்டு நாங்கள் பாபாஜியிடம் ஒன்று சுமையை இறக்கி வைத்தால், நிச்சயமாக அந்த சுமை ஏதோ ஒரு வழியில் எங்களுக்கு பாபாஜியின் உதவியுடன் அது நகர்த்தப்படும். அதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்ப்போம். அவர் சொல்வது என்னத்தை சொல்கின்றார்? சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் சொன்ன எல்லாம் இயக்குபவன் பரம்பொருளே என்ற சொல் தொடர் கேட்டிருக்கின்றோம், கேட்டுவிட்டோம், சிந்திக்கின்றோம், செயல்படவும் துவங்கி இருக்கின்றோம் சில ஆன்மாக்கள். அந்த கருத்து தான் இறுதியான கருத்து. அதாவது எல்லாத்தை செய்வோனும் இறைவனே. அதை நாங்கள் உணராமல் நான் 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 எனது 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 என்று இருப்பதால், இப்படியான அருளாளர்கள் அதை உலகியல் முறையில் எங்களுக்கு எங்களை ஊக்கப்படுத்துவதற்காக ஆன்மாக்களை, சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள், நீங்கள் சாதனையை செய்யுங்கள், உங்களுடைய சுமைகளை என்னிடம் இறக்கி வையுங்கள், நான் பார்த்து கொள்கின்றேன் என்று சொல்வது என்னவென்றால், தான் செய்வதையே சொல்கின்றார், சொல்வதையே செய்கின்றார். ஏனென்றால் அவர்கள்தான் இதை நடத்துகின்றார்கள். பரம்பொருள், சத்குரு இவர்கள்தான் இவற்றை எங்களுக்கு நடத்துகின்றார்கள், கிரியா சாதகர்களுக்கு. ஆகவே அவர்கள் ஒன்றும் வித்தியாசமாக சொல்லவில்லை, செய்வதை சொல்கின்றார்கள். இன்னொரு முறையில் நாங்கள் ஈர்க்கப்படும் முறையில் அதை சொல்கின்றார்கள். நாங்கள் அதை புரிந்து கொள்ளாது அதை உலகியல் முறையில் எடுத்துக்கொண்டு, ஓஹோ, பாபாஜி சுமைகளை இறக்கச் சொல்லிவிட்டார், நான் சாதனை செய்யப் போகின்றேன், சுமைகளை இறக்குகின்றேன் அவரிடம் என்று நினைத்து இறக்கிவிட்டு சாதனை செய்யலாம், தவறில்லை. அதை செய்து கொண்டு போகும்போது இந்த இறுதியான சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் சொல்லப்பட்ட இயக்கம் முழுவதும் பரம்பொருளே என்ற இடத்திற்கு நாங்கள் வந்து விட்டோமாக இருந்தால், அந்த நேரத்தில் அந்த புரிதல் எங்களுக்கு கிடைக்கும். அதுவரைக்கும் ஏதோ இறக்கிவிட்டோம், எங்களுடைய சுமையை அவர் பார்த்து கொள்ளட்டும் என்று உலகியல் அளவில் அதை நம்பிக்கொண்டு அதில் இறங்குகின்றோம். இறங்குவதுதான் இங்கு முக்கியம். ஆதலால் தான் அருளாளர்கள் இவற்றை சொல்கின்றார்கள். அது ஆழ்ந்த கருத்து இதற்கு. ஆனால் இந்த அம்மையார் கேட்டது கேள்வி, இந்த சாதனை என்ற சொல்லின் கருத்தில் இந்த 4 தங்க விதிகளும் அடங்குமா என்று. தங்க விதிகள் மாத்திரமல்ல, பாபாஜியின் கூற்று எல்லாமே அங்கு அடங்கும். ஏன்? அதை இயக்குபவன் பாபாஜி, அந்த சொற்றொடரை கொடுத்தவன் பாபாஜி அந்த புத்தகத்தில். ஆகவே அவன்தான் அதற்கு முழுக்க 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 பொறுப்பு. அதை நாங்கள் ஒவ்வொரு ஆன்மாக்களும் எங்களுடைய நிலையில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நான் சொல்லும் கருத்தை நீங்கள் ஏற்க வேண்டும் என்பதல்ல. அதே நேரம் அதுக்கு மேலான கருத்துக்களை நீங்கள் அதில் புரிந்து கொள்ளலாம். அது உங்களுக்கும் பாபாஜிக்கும் இடைப்பட்ட விடயம். இருப்பினும் நாங்கள் சாதகர்கள் கூட்டத்தில் இருப்பதால் இப்படியான கேள்விகள் வந்தால் முடிந்தளவு சூட்சுமமாக பாபாஜியின் உதவி கொண்டு நடக்கும் இந்த சத்சங்கத்தில் அதற்குரிய விடைகளை முடிந்தளவு எடுக்கின்றோம். அவ்வளவுதான். ஆகவே நாங்கள் எல்லோரும் எங்களுடைய அறிவு நிலைக்கேற்ற மாதிரி இந்த அன்பரின் கேள்விக்கு நாங்கள் அதற்குரிய பதிலை எடுத்துக்கொள்ளலாம். சாதனை என்றால் மூன்று வகையான சாதனைகள் உண்டு. கிரியா சாதகர்களுக்கு அதை சொல்லிவிட்டேன். அதில் எந்த நிலையிலும் நீங்கள் பயணிக்கலாம். அதே நேரம் பாபாஜியின் தங்க விதிகள் கூட சாதனைக்குள் வரும். அதற்கு மேலாக வாழ்க்கையே சாதனையாக எடுத்தால் அது இன்னும் மேலதிகமான ஒரு நிலை. அவற்றையெல்லாம் இங்கு நாங்கள் சொல்வதற்கு எனக்கு லாயக்கில்லை. ஏனென்றால் அந்த நிலையை நான் இன்னும் அடையவில்லை. ஆனால் அந்த நிலை உண்டு. இது நான் சொல்லவில்லை, அருளாளர்கள் மூலம் காண்கின்றோம் என்று இந்த அன்பரின் கேள்விக்கு பதில் கூறுகின்றேன். அடுத்த கேள்வி, இரண்டு கேள்வி, இன்று காலையில் உதித்த கேள்வி, வந்த கேள்வி. ஒரு அன்பர் அவருடைய கேள்வியை எனக்கு அனுப்பியிருக்கின்றார். அதாவது, கண்ணிருந்தும் குருடர்களாக இருக்கின்றோம் என்று அருளாளர்கள் பலரும் சொல்கின்றார்கள். பகல் குருடு பட்டகட்டையில் போகின்றது என்று மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவத்தை பார்த்து கூறுகின்றார் சிதம்பர வீதியில். இவை இரண்டும் ஒன்றா? அது அந்த அன்பருடைய கேள்வி. நிச்சயமாக நாங்கள் ஆள் நிலைக்கு போகும் போது இவை ரெண்டும் முற்றும் முழுதிலும் ஒன்றுதான். ஆனால் ரெண்டும் வெவ்வேறு நிலைகளில் சொல்லப்பட்ட விடயங்கள். ஆனால் கருத்து, இறுதி கருத்து ஒன்றுதான். கண்கள் இருந்தும் குருடாக இருக்கின்றோம் என்று சொல்லும்போது அது உலகியல் கண்கள் இல்லை. அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் சில சாதகர்கள். ஏனென்றால் அவர்களுடைய அறிவு நிலையை பொறுத்தது. எங்களுடைய பொறிகள் என்று அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது அதற்கும் மேலே. கண்கள் இருந்தும் குருடாக இருக்கின்றோம் என்றால் இங்கு சொல்லப்படும் கண்கள் அகக்கண்கள். அதாவது திருவருளை உணராது, இது சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. திருவருளை உணராது இருக்கும் அன்பர்களை பார்த்துத்தான் அந்த சொல்வாக்கியம் கூடுதலான அருளாளர்களால் கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் அவர்களுடைய விடயத்தில், அவர்கள் அந்த நிலையில், அந்த இடத்தில் அந்த கூற்றை பாவிக்கிப்பார்கள் கூடுதலாக. ஆகவே நாங்கள் அகக்கண், அதாவது உள்நோக்கி பார்த்து இவையெல்லாம் நடத்துவது திருவருளே, அதற்கு அந்த திருவருளை இயக்குபவன் பரம்பொருளே என்பதை உணர்ந்துவிட்டால் அந்த கண்ணிருந்தும் குருடர்களாக சீவிக்கின்றோம் என்ற சொல் தொடருக்குரிய விளக்கம் ஆழத்தில் உள்ள விளக்கம் கிடைத்துவிடும். அதற்கு உலகியலில் பல விடயங்களிலும் நாங்கள் அதை விளக்கப்படுத்துகின்றார்கள் அருளாளர்கள். அதாவது பொய் என்ற இந்த உலகத்தில் சுழல்கின்றோம். இந்த தனு கரண புவன போவத்தில் தந்தவற்றை உண்மை என்று நம்பி அதன் பின்னால் ஓடுகின்றோம். அதை சிற்றின்பம் என்றும் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. அந்த சிற்றின்பத்தில் இருந்து கொண்டு பேரின்பத்தை காண்பதை மறக்கின்றோம். அதுதான் திருவருள், திருவடி, இறுதியில் பதிஞானம். இது சைவ சித்தாந்தத்தில் சிறப்பாக விளக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதனுடைய பொருள் அதற்கு சமனாக இருக்கும் என்று அடியேன் கருதுகின்றேன். அதேபோல் பட்ட கட்டையில் பகல் குருடு போகின்றது என்பதையும் இரண்டு இடங்களில் பார்க்கலாம் எங்களுடைய அறிவு நிலைக்கேற்றபடி. அதாவது அந்த விடயத்தில் உமாபதி சிவம் அவர்கள் தன்னுடைய பணியை சிதம்பர கோவிலில் முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பல்லக்கில் செல்கின்றார். அந்த பல்லக்குக்கு முன்னால் ஒருவர் தீப்பந்தத்தை பிடித்து கொண்டு போகின்றார். அந்த முறைப்படி பகல் நேரத்தில் சூரிய வெளிச்சத்தில் அந்த நிலையில் மறைஞான சம்பந்தர் இப்படியான ஒரு வாக்கியத்தை சொல்லும்போது அதை அருள்நிலை குழந்தையாக வளர்ந்து வந்த உமாபதி சிவம் அவர்கள் அந்த புரிதலை உணரக்கூடிய ஆன ஆன ஆன்ம பக்குவத்தில் இருந்தபடியால் உடனடியாக பல்லக்கிலிருந்து குதித்து அவரை நோக்கி ஓடுவதாக அந்த கதை, அந்த வரலாறு சொல்லுகின்றது. ஆகவே அதை உலகியல் முறையில் எடுத்தால், இந்த சூரிய வெளிச்சத்தில் ஒருதன் பந்தம் பிடித்து கொண்டு போகிறான், அதற்கு பல்லக்கில் ஒருதர் இருமாப்பாக அமைந்திருக்கின்றார் என்ற விளக்கம் சாதாரண விளக்கம். அதிலும் உள்நோக்கி போகும்போது மீண்டும் அங்கு அகக்கண்தான் துறக்க வேண்டும். அதாவது பட்ட கட்டை என்று அங்கு சொல்வது உள்நோக்கி போகும்போது ஆன்ம அறிவுத்திறனுக்கு ஏற்றபடி எங்களுடைய உடல், எங்களுடைய உடல்தான் பட்ட கட்டை. ஏனென்றால் ஒரு நேரம் அது எரிந்து சாம்பலாகிவிடும், அந்த உடல் பாவித்து முடிந்த பின். அப்படியான ஒரு உடலை வைத்துக்கொண்டு உள் அகக்கண் நோக்கி பார்க்காமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த திருவருளை உணராமல் எங்களுடைய நேரத்தை வீணடித்து பகல் குருடாக திரிகின்றோம் என்பதை அந்த மறைஞான சம்பந்தர் என்ற பெரிய அருளாளர் இறுதியாக தன்னுடைய சீடனாக அமர்ந்த உமாபதி சிவத்திற்கு அந்த சொல் மூலமாக கொடுப்பின்றார் என்பதுதான் ஆழ்ந்த கருத்து. ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு இந்த ரெண்டும் ஒரே விடயத்தைத்தான் சொல்லுகின்றது. அந்த ஒரே விடயம் இறுதியில் தான் தெளிவருக்கு வரும், அது திருவருள். ஆகவே இது நான் சொல்லவில்லை, சைவ சித்தாந்தம் சொன்ன கருத்து. என்னுடைய பேராசிரியர்களுடைய விளக்கங்கள், என்னுடைய மனச்சிந்தனைகள், உயிர் சிந்தனை அல்ல, இவற்றின் மூலம் இந்த பதில் அமைகின்றது. ஆகவே இவை மிகவும் முக்கியமான விடயங்கள், இந்த ரெண்டு சொற்றொடர்களும். அதை நாங்கள் சிறிது சிறிதாகத்தான் அடைய வேண்டும், அதை அடைவோம். அதற்கு பாபாஜியின் பரம்பொருளுக்கும் பரம்பொருளின் ஆசியை வேண்டுவோம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. அடுத்த கேள்வி அதே அன்பரிடமிருந்து. எனக்கு கிரியா குடும்பத்தில் இருந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றேன், இரண்டு பிள்ளைகள். கிரியா யோகா சாதனையை இறுதியில் முழுமையாக செய்ய வேண்டும் என்று 20-30 வருடங்களாக நினைத்திருந்தேன். இப்போது அந்த நிலைக்கு வந்திருக்கின்றேன். ஆனால் ஒரே ஒரு சிக்கல், நாங்கள் கிரியா குடும்பமாகத்தான் இருந்தோம், இன்னும் இருக்கின்றோம் பெயரளவில் நிச்சயமாக. ஆனால் எங்களுடைய வயது, எனக்கு இப்போது 68 வயசு என்று சொல்கின்றார். 68 வயசினக்காகின்றது, மனைவிக்கும் கிட்டத்தட்ட அந்த வயசுதான். பிள்ளைகள் படித்து நல்ல தொழிலில் இருக்கின்றார்கள், திருமணம் செய்து அவர்களாக வாழத் தொடங்கிவிட்டார்கள். சரி, இந்த நேரத்தில் கூட நான் முழுமையாக இந்த கிரியா சாதனைக்குள் இறங்கிவிடலாம் என்று பார்த்தால், மனம் சொல்கின்றது செய் 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 என்று, ஆனால் முழுமையாக இறங்க முடியாத நிலையில் இருக்கின்றேன். அதற்குரிய காரணத்தை அவர் என்ன சொல்கின்றார் என்றால், இல்லற தர்மத்தை யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றேன். மனைவி இன்னும் இருக்கின்றால், பிள்ளைகள் தனியாக அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தினாலும், இந்த நிலையில் நான் என்னை ஒதுக்கிக் கொள்வது சரியா என்பது இந்த அன்பருடைய கேள்வி. இது இந்த கேள்வி மிகவும் சாதுரியமான கேள்வி மாத்திரமல்ல, நான் வினையை எடுக்கக்கூடிய கேள்வியும் ஆகும். ஏனென்றால் நான் பிழையான விடயத்தை அந்த சாதகருக்கு சொல்லிவிடக்கூடாது, அந்த வினை எனக்கும் வந்து சேர்ந்துவிடும். ஆனால் ஒன்று மாத்திரம் உறுதி, அனுபவத்தில் கண்டவற்றை சொல்கின்றேன். அருளாளர்களாக இருக்க தேவையில்லை, அனுபவப்பட்டவர் அவர்களுடைய வாழ்க்கையை நான் சிலரை பார்த்திருக்கின்றேன். அவர்களை அந்த வீட்டில் ஒருவரும் மதிக்காத நேரத்தில் கூட அவர்கள் வீட்டுக்கு வெளியால் தான் இருக்கின்றார்களே தவிர வீட்டை விட்டு ஓடவில்லை. இதை பார்க்கும்போது அதிலிருந்து கற்க வேண்டிய விடயம் பல இருக்கின்றன. ஏனென்றால் வயது முதிர்ந்த பின் கூட நாங்கள் காட்டுக்கு சென்று தவம் செய்யலாம், அல்லது பாபாஜியின் ஒரு ஆச்சிரமத்தில் சென்று வாழ்க்கையை நடத்தலாம். ஆனால் அனுபவப்பட்டவர்கள் வாழ்க்கையை எடுக்கும்போது அவர்கள் அதை செய்கின்றார்கள், எங்கிருந்து செய்கின்றார்கள், அந்த வீட்டிற்குள்ளேயே இருந்து செய்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்குரிய மரியாதை அங்கு கிடைப்பதில்லை. குடும்பத் தலைவன் என்ற மரியாதையோ அல்லது அப்பா என்ற மரியாதையோ ஒன்றும் கிடைப்பதில்லை. இருப்பினும் அதை சுற்றி சுற்றியே இருக்கின்றார்கள். ஆகவே கேள்வி பிறக்கின்றது, ஏன் அவர்கள் அதை சுற்ற வேண்டும்? அவர்களுக்குத்தான் பாபாஜியின் ஆச்சிரமம் இருக்கின்றதே, அங்கு போய் முழுமையாக தங்களுடைய தபஸ் தவம் செய்யலாம், சாதனை செய்யலாம். ஆனால் அந்த அனுபவத்தில் கண்ட விளக்கம் என்னவென்றதை இங்கு கூறுகின்றேன். என்னால் கண்டுபிடிக்க முடிந்த விளக்கம், அதாவது பாபாஜியின் கூற்றுத்தான் மீண்டும், உலகத்தில் வாழான உலகத்தை கொண்டு வாழாதே என்று சத்குரு கிரியா பாபாஜி சொன்ன கூற்றுக்கு அந்த வாழ்க்கை நன்றாக அமைந்திருக்கின்றது. அதாவது உலகத்தில் தான் அந்த ஆன்மா வாழ்கின்றது, ஆனா உலகத்தை கொண்டு வாழவில்லை. ஆகவே அந்த ஆன்மா இல்லற தர்மத்தையும் செய்கின்றது, தன்னுடைய சாதனையையும் செய்கின்றது. நிச்சயமாக அதுதான் பெரிய நிலை. ஆகவே இந்த அன்பருக்கு, இந்த அன்பர் வீட்டில் பிள்ளைகளும் வளர்ந்து விட்டார்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்றார்கள், மனைவி இருக்கின்றால், நான் வெளியால் சென்று அல்லது என்னுடைய சாதனையை முழு பயிற்சியை இப்போது செய்யலாமா என்றால், நான் கூறக்கூடிய விடயம் அந்த அன்பருக்கு, வீட்டில் இருந்து கொண்டே செய்யுங்கள். ஆனால் நான் சொன்ன ஒரு அன்பரின் வரலாறு, வாழும் வரலாறு நேரடியாகவே பார்க்கின்றேன். அவ்வாறு வீட்டில் இருந்து கொண்டு செய்வதுதான் முழுமையான சித்தி. ஓடிப்போய் வெளியால் இருந்து கொண்டு செய்வது பிரச்சனை இல்லை, பிள்ளைகள் தாயை பார்த்து கொள்வார்கள், தங்களையே பார்க்கின்றார்கள், தன்னை மதிப்பதும் இல்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் ஒளிநாடாவில். ஆனால் நிச்சயமாக வெளியால் போய் செய்வதற்குரிய சாத்தியம் இருந்தாலும், வீட்டில் மனைவி இருப்பதால் வெளியால் செல்வது இல்லற தர்மத்திற்கு நீங்கள் தேவையில்லாது வினைகளை எடுக்கின்றீர்கள். மனைவி கூட விரும்பி சொல்லலாம், உங்களை நீங்கள் போய் செய்யுங்கள், அது உங்களுக்கு நல்லம், நான் என்னை பார்த்து கொள்ளுகின்றேன் என்று. இருப்பினும் நீங்கள் கணவனாக இருப்பதால் உங்களுக்கென்றொரு தர்மம் இருக்கின்றது, அதை நீங்கள் செய்ய வேண்டும். மனைவி அப்படி சொன்னால் அதற்குரிய காரணம், அவள் தன்னுடைய தர்மத்தில் நிற்கின்றாள். ஆனால் அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் வெளியால் சென்றுவிட்டு, மனைவியின் சொன்னால் என்றபடியால் தான் போனேன் என்று ஒரு நேரம் சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய காலம் ஒன்று உண்டு, வரும், கட்டாயம் வரும். ஆகவே தான் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், உங்களுடைய பயிற்சியில் நீங்கள் மேலே செல்லுங்கள், ஆனால் வீட்டில் இருந்தபடியே செல்லுங்கள். பாபாஜியின் அருமையான கூற்றாகிய உலகில் இரு, உலகில் வாழ், உலகை கொண்டு வாழாதே என்ற வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி, வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து நீங்கள் ஒருவரிலும் தங்கியில்லாதவராக, ஆனால் மற்றவர்களுடைய கண்ணுக்கு நீங்கள் வீட்டிலிருந்து குடும்பத்துடன் இருப்பவர்களாக இருந்து செய்வதுதான் முழு நிறைவை தரும் என்று என்னுடைய சிந்தனை ஓடுகின்றது. இந்த கேள்விக்கு நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். இப்போது இணைப்பில் இறைவன் ஐயா இருக்கின்றீர்கள், கார்த்திகேயன் ஐயா இருக்கின்றீர்கள். உங்களுடைய மேலதிக கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவன் ஐயா, உங்களுடைய கருத்துக்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோம்,
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சற்சங்கம் வழமை போல கேள்வி பதில்களுக்குரிய சற்சங்கமாக அமைந்தது. அதில் மூன்று கேள்விகளுக்கும் சிறப்பாக சுருக்கமான பதில்கள் கிடைக்கப்பட்டது. இருப்பினும் அதில் பாபாஜி முதலாவது கேள்வியில் பாபாஜியின் தெய்வ குரலில் கூறப்பட்ட கருத்துக்கு மேலதிக விளக்கம். அதாவது சாதனை செய்தல் பற்றிய விளக்கம், அத்துடன் சாதனை செய்தலில் விளக்கத்துடன் சாதனையின் தங்க விதிகளை பற்றிய கருத்துக்களும் அதில் உள்வாங்கப்பட்டது. அடுத்ததாக சாதனை என்றால் பயிற்சி செய்தல் என்று கருதலாம் என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக கிரியாயோகத்தில் மூன்று முறை சாதனை பயிற்சிகள் செய்கின்றோம். அதில் முதலாவது முக்கர்ணங்கள் செய்யும் சாதனை, அடுத்ததாக சைவ சித்தாந்த அடிப்படையில் கருத்தில் சொல்லப்பட்ட விடயங்களை உள்வாங்கி சாதனையை செய்தல் வேண்டும். எனவே இதன் மூலம் அந்த சாதனைகள்க்குரிய சில விளக்கங்கள் கிடைக்கப்பட்டது, சிறப்பாக இருந்தது. அடுத்து இரண்டாவது அன்பரின் கேள்வி, கண்களிலிருந்தும் குருடனாக இருக்கின்றோம், பட்டகட்டையில் பகற்பொழுது போகின்ற என்ற கருத்து, இவற்றையெல்லாம் நடத்துபவன் பரம்பொருளே என்பதை உணர வேண்டும். அப்போது அதற்குரிய பதில் எங்களுக்கு இலகுவாக கிடைக்கும். எனவே நாங்கள் இதை ஆழமாக சிந்திக்க வேண்டும். மேற்கூறப்பட்ட இரண்டு கருத்துக்களையும் ஆழமாக எடுத்து அதற்குரிய அடிப்படை கருத்து பரம்பொருள்தான் எல்லாத்தையும் உணர்த்துகின்றான் என்பதை நாங்கள் உணரும் போது அதற்குரிய பதில் கிடைக்கின்றது. அடுத்ததாக மூன்றாவது கேள்வியாக, கிரியாயோகத்தில் பல காலங்கள் பயணிக்கும் ஒருவர் 68 வயது ஆன போதும் அவருக்கு சில விடயங்கள் எண்ணம் அந்த தெளிவாக இல்லை. எனவே அதற்கு உண்மையில் வந்து அவர் வந்து ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது லௌகீக வாழ்க்கையில் செய்ய வேண்டியவற்றை செய்து அனுபவித்து அதன் ஊடாக அதில் பெற்ற சரியான முறையின் பின்பு ஆன்மீக வாழ்வு அவருக்கு அதற்குரிய எதிர்பார்த்த பதில் கிடைப்பதற்கு சாத்தியமாகலாம் என நினைக்கின்றேன். நன்றி. ஓம் கிரியா பபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
நன்றி, நன்றி இரவனையா. அதை நீங்கள் இந்த முறை அதை அப்படியே சொல்லாது உங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றீர்கள், பிரச்சனை இல்லை. அதுவும் இது சத்சங்கம், இவரும் அவர்களுடைய விடயத்தை சொல்லலாம். நிச்சயமாக நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம்
ஓம் சிவாய நம
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கம் பாபாஜியுடைய கருணையால கேட்ட கேள்விக்கு அருமையான பதில உங்கள் மூலியமாகவும் நம்ம வாழக்கூடிய அனுபவமாகவும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அதை அப்பப்ப நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறதுக்காக இந்த கூட்டு சத்சங்கம் அதன் மூலியமாகவும் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அந்த வகையில இன்னைக்கு அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு அருமையான முறையில சில பதில்கள் நமக்கு கிடைச்ச வழியில அது நம்மளுடைய அனுபவத்துக்கு எந்த அளவுக்கு எட்டுதுன்றது, நமக்கு வினைக்கு ஈடா செயல்படுதுன்றது சைவ சித்தாந்தம் நமக்கு தெளிவா சொல்றாங்க. அதை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மேலும் மேலும் நம்ம இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. நிறைய கத்துக்க வேண்டியதுன்னா ஓடி இல்லையா, அதையே திரும்பி திரும்பி படிச்சு தெளிவுபடணும். தெளிவுபட்டு அதுக்கு அடங்கணும். அடங்கினாவே இதெல்லாம் இந்த வேகம் குறைஞ்சிரும்னு சொல்றாங்க. சைவ சித்தாந்தத்துல உள்ளவங்க அனுபவத்துல உள்ளவங்க இதுல தெளிவுபட்டு நீ அடங்கினா போதும், அந்த வேகம் குறைஞ்சிரும். அதனாலதான் மாணிக்க வாசகர் ஒரு இடத்துல சிவபுராணத்துல வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்கன்னு சொல்றாரு. அந்த வேகம் குறிப்பிட்டு சொல்றார், அந்த வேகம் குறைஞ்சிடும்னு சொல்றாரு. நாம ரொம்ப குறைக்க முடியாது, ஏன்னா இது ஸ்தூலத்துல இல்ல சூட்சமத்துல இருக்கு. எல்லா செயலும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள நடக்கிற செயல எல்லாத்தையும் அவரு தான் நமக்கு நடத்தி வைக்கணும். அதுக்கு குருநாத இருக்காரு, அதுக்குத்தான் நமக்கு நிறைய கிரியா பயிற்சி சைவ சித்தாந்த கருத்துக்களும் நம்ம கொடுத்துட்டு இருக்காரு, இன்னும் கொடுப்பாரு. நீங்க அதுல தெளிவா பயணம் பண்ணக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு விடுதலை கிடைக்கும் என்றது எந்த வகையான குறையும் கிடையாது. ஏன்னா அது அருளாளர்கள் வந்து அவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லி சாதிச்சிருக்காங்க. நம்ம சாதிக்க முடியாட்டினாலும் நம்ம அதை அறிஞ்சா போதும், அவங்க துணை இருந்து நமக்கு வழிகாட்டி அதை அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க என்றது அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. அது சத்தியமான வார்த்தை, நித்தியமான வார்த்தை. அதை நம்பிதான் நம்ம பயணம் பண்ணணும். ஏன்னா உமாபதி சிவம் ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, மொத்தத்துக்கு எல்லாம் குருடுன்ட்டாரு. உடனே ஒரு சீடர் கேக்குறாரு, என்ன ஐயா எல்லாம் குருடுன்னு சொல்லிட்டீங்க, வேதம்லாம் படிச்சிருக்காங்களே பெரிய பண்டிதர் சொல்றாங்களா, நுண்டின்ட்டார். அப்ப அவரே அந்த வார்த்தை சொல்லக்குள்ள அதுல நாமளும் ஒரு ஆளா இருக்கும், நுண்டிக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பை வந்து நாய் சிறகனுக்கு வாய்ப்பு கொடுத்து என்னையும் அதுல ஆட்கொண்டிருக்கேப்பான்னு மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி அது பாலாஜி மூலியமா நமக்கு அதை ஆட்கொண்டு இந்த இந்த கருத்துக்கள்லாம் நமக்கு வருது. அது இன்னும் சிறப்பா வர பாபாஜியை பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, மிகவும் அருமையாக அதற்கு மேற்க மேலதிக தகவல்களையும் தந்து உமாபதீஸ்வரத்தாருடைய வரலாறிலிருந்து அதை விட எல்லாம் நடத்துபவன் பரம்பொருள், அவனுடைய ஆசைப்படிதான் எல்லாம் நடக்கின்றது என்ற இறுதி கருத்தையும் வலியுறுத்தி இருக்கின்றீர்கள். மிகவும் அற்புதம். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம.